அன்பர்களே, தேனிலும் இனிமையான வேதம், முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பெற்ற வேதம், பாதைக்கு வெளிச்சம் காட்டும் வேதம், தித்திக்கும் இனிய வேதத்தை நீங்களும் ருசிக்க வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வாஞ்சியோடு கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கும் அருமையான சகோதரனை சகோதரியே, இந்நாட்களிலே நாம் உபாகம புத்தகத்தை கற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் உபாகமம் 14:22 முதல் சிந்திக்க போகிறோம். உபாகமம் 14 முதல் பகுதியிலே சுத்தமான மிருகங்கள், அசுத்தமான மிருகங்கள் இவற்றை குறித்து சிந்தித்தோம். இவ்வாறு தேவன் வகை அறுப்பதற்கு காரணம் நம்முடைய சரீரத்திற்கு ஏற்ற உணவை நாம் உட்கொள்ள வேண்டும் என்பதனாலேயே. அது மட்டுமல்ல, விரிகுழம்புள்ள மிருகங்களையும் அசைபோடும் மிருகங்களையும் உட்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். விரிகுழம்பிலே அது பிரிக்கப்பட்டதாயிருக்கிறது. அதுபோல கிறிஸ்துவுக்காக நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். மட்டுமல்ல, அந்த மிருகங்கள் அசைபோடுவது போல கர்த்தருடைய வசனங்களை இரவும் பகலும் நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும் கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம். இன்று உபாகமம் 14:22 முதல் பார்ப்போம். 22-23 வாசிக்கிறேன். நீ உன் தேவனாய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசமபாகத்தை பிரித்து உன் தேவனாய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சை ரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசமபாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் கர்த்தருக்கு சேவை செய்யும் பொழுது உலக பிரகாரமான பொருட்களையும் அவர்களுக்கு ஆசீர்வதிப்பேன் என்று கூறினார். அந்த ஆசீர்வாதத்திலிருந்து அவர்கள் விளைச்சலிலே 1/10 பகுதியையும் மிருகங்களின் தலையீட்டையும் கர்த்தருக்காக கொண்டு வர வேண்டும். அது கொண்டுவரப்பட்டு அவருடைய சந்நிதியிலே புசிக்கப்பட வேண்டும். இது கர்த்தருடைய பிரசன்னத்திலே ஒரு விசேஷித்த விருந்தாயிருக்கிறது. உபாகமம் 14:25-26 பாருங்கள். அதை பணமாக்கி பண முடிப்பை உன் கையிலே பிடித்துக் கொண்டு உன் தேவனாய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சை ரசம் மதுவானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக. தானியங்களையும் மிருகங்களையும் கொண்டு போகக்கூடாதபடி மிக தொலைவிலே இருந்தால் அவர்கள் இவ்வாறு அதை பணமாக்கி அங்கே கொண்டு சென்று கர்த்தர் கூறியபடி அதை பயன்படுத்த வேண்டும். வசனம் 28 பாருங்கள். 3 முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசமபாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய். நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே நீங்கள் கவனமாக படிப்பீர்கள் என்றால் அவர்கள் 3 தசமபாகம் செலுத்துகிறதை பார்க்கலாம். அப்படி என்றால் 30%. ஏற்கனவே 1 குறித்து பார்த்தோம். இப்பொழுது இங்கேயும் 3 கொடுக்கப்படுகிற தசமபாகத்தை வாசிக்கிறோம். உபாகமம் 14:29 லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இஸ்ரேல் மக்களுக்காக ஆவிக்குரிய பணிவிடையிலே ஈடுபட்டிருக்கும் லேவியர்கள் கர்த்தருக்கு வேண்டும். எனவே மற்ற ஜனங்கள் அவர்களை கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த வசனத்திலே நாம் பார்ப்பது போல கர்த்தர் ஏழை எளிய மக்களை குறித்தும் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். உபாகமம் 15 பார்ப்போம். இந்த அதிகாரத்திலே ஏழ்மையான நிலைமையில இருக்கிறவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து சொல்கிறார். நிரந்தரமாய் அடிமைகளாய் இருக்கப் போகிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கிறிஸ்துவே பூரணமான பலி என்பதை குறித்தும் பார்க்கப் போகிறோம். இன்றைக்கு சமுதாயத்திலேயும் ஏழை எளிய மக்களுக்கு அநேக திட்டங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவை அதிகமாக பயனுள்ளதாய் பயன்பட்டது போல தெரியவில்லை. ஆனால் தேவன் இங்கே ஏழை எளிய மக்களுக்கு ஒரு காரியத்தை உண்டு பண்ணுகிறார். பாருங்கள், உபாகமம் 15:1 7 வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக. ஒவ்வொரு 7 வருஷமும் விடுதலையின் வருஷமாயிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் விடுதலை பண்ண வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். வசனம் 2, விடுதலையின் விபரமாவது, பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையிலாகிலும் தன் சகோதரன் கையிலாகிலும் தண்டாமல் விட்டுவிடக் கடவன். ஏற்கனவே 7 வயலிலே எதுவும் பயிரிடாதபடி வயலை வெறுமனே விட்டுவிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது விடுதலையின் வருடமான 7 வருஷத்தை குறித்து சொல்கிறார். யூத ஜனங்களிலே யாராவது ஒருவருக்கொருவர் கடன் வாங்கியிருப்பார்கள் என்றால் 7 வருஷத்திலே அது அவர்களுக்கு மன்னிக்கப்பட வேண்டும். இவ்வாறு செய்வதனாலே சொத்து சுகங்களானது மக்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளப்பட்டது. இந்நாட்களிலே செயல்படுத்தப்படும் சமத்துவ கொள்கைகள் மனிதன் பாவமுள்ளவன் என்பதை கணக்கிலே எடுப்பதில்லை. எந்த ஒரு பணியையும் செய்யாமலேயே தனக்கு வேண்டியதை ஒருவன் பெற்றுக் கொள்வான் என்றால் அவன் அதற்காக வேலை செய்யப்போவதில்லை. அதேவேளையிலே முதலாளித்துவமும் குடியரசு உரிமைகளும் இருக்கும்பொழுது அங்கே செல்வந்தர்களும் பெறுகிறார்கள், ஏழைகளும் பெறுகிறார்கள். வேலை செய்யாத ஏழைகளும் பெறுகிறார்கள், வேலையே செய்யாமல் பணக்காரர் ஆகிறவர்களும் பெருகுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த திட்டத்திலே ஏழை எளிய மக்கள் விருப்பமானால் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. இந்த திட்டத்தின் மூலமாக மிக செல்வந்தர்களும் மிக ஏழைகளும் தவிர்க்கப்பட்டார்கள். உபாகமம் 15 அதிகாரம் 3 வசனம், அந்நிய ஜாதியான் கையிலே நீ கடனை தண்டலாம், உன் சகோதரனிடத்திலோ உனக்கு வரவேண்டியதை உன் கை விட்டுவிடக் கடவது. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே உள்ள ஒரு பிரமாணம். ஏழை எளிய மக்களுடைய கடன் மன்னிக்கப்பட்டது. மீண்டுமாக அவர்கள் தங்களுடைய பணியை தொடர்ந்து செய்ய அது அவர்களுக்கு உதவியாயிருந்தது. இதை அவர்கள் கவனமாய் செயல்படுத்துவார்கள் என்றால் என்ன நடக்கும்? வசனம் 4, எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால். இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கும்பொழுது உலகத்திலே எந்த நாட்டிற்கு நாம் சென்றாலும் அங்கே செல்வ செழிப்பும் இருக்கிறது, மிகவும் ஏழ்மையில் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இன்று ஐரோப்பாவிலே, ஆசியாவிலே, அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே, இது எல்லா இடங்களிலேயும் இருக்கிறது. எந்த ஒரு பட்டணத்திற்கு போனாலும் மாட மாளிகைகளும் கோபுரங்களும் இருக்கிறது. அதே வேளையிலே சேரியான பகுதிகளும் காணப்படுகிறது. இது மனிதனுடைய பாவத்தின் விளைவு. ஒருவேளை சிலர் ஒரு குறிப்பிட்ட நபர்களை குறித்து குற்றம் சாட்டலாம், ஆனால் உண்மையாய் பார்ப்பீர்கள் என்றால் அடிப்படை பாவமே. கர்த்தர் கூறிய வார்த்தைகளை மனிதன் கேட்டு அதன்படி நடப்பான் என்றால் நமக்குள்ளே ஏழ்மையானவர்கள் இருக்க மாட்டார்கள். செல்வமானது எல்லாருக்கும் சமமானதாயிருக்கும். மனிதனுடைய இருதயத்திலே மாற்றம் பெறாதவரை சமத்துவ கொள்கை என்று கம்யூனிஸ்ட நாடுகளிலே பயன்படுத்தும் காரியம் ஒரு சர்வாதிகார ஆட்சியாகவே இருக்கிறது. சமத்துவ கொள்கைகளை விட தொழிலாதிக்கம் பரவாயில்லை என்று கூறலாம். ஆனால் எந்த ஒரு வகையை சமுதாயம் பின்பற்றினாலும் பிரச்சினை மனிதனுடைய இருதயத்திலேதான் இருக்கிறது. தேவன் இஸ்ரேல் ஜனங்களை கீழ்ப்படிதலுக்கு அழைத்தார். அவர்கள் அவ்வாறு கீழ்ப்படிந்திருப்பார்கள் என்றால் அவர்கள் சமுதாயத்திலே ஏழ்மையானது அகற்றப்பட்டிருக்கும். ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கும் காரியங்களிலே நாம் உதவி செய்தால் ஏழ்மை போய்விடும் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது? அப்படி கொடுக்கப்படும் உதவிகளிலே பெரும்பான்மையான பகுதி வழியில் இருக்கிற மனிதர்களுடைய கரத்திலேதான் சென்றடைகிறதே ஒழிய மிக குறைந்த உதவியே கீழ்மட்டத்திலே உள்ளவர்களுக்கும் போய் கிடைக்கிறது. இந்த காரணங்களினாலே இன்று அநேக தனி மனிதர்கள் நேரடியாக தனி மனிதர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அப்படி ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியது சேராமல் இருப்பதற்கு காரணம் மனிதனுடைய இருதயமே. திட்டங்கள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கலாம், ஆனால் மனிதனே தவறானவனாக இருக்கிறான். மனிதனுடைய இருதயம் மாற்றப்படும் வரை எந்த வழிமுறைகளை மாற்றினாலும் அது பயனுள்ளதா இருக்காது. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், உலகத்தில் உள்ள செல்வத்தை எல்லாம் சமமாக எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்து விட்டால் சரியாகிவிடும் என்று யோசிக்கலாம். இல்லை பெரியமானவர்களே, அடுத்த 10 ஆண்டிலே மீண்டும் ஏழை அதிக ஏழையாக இருப்பான், செல்வந்தன் மீண்டும் செல்வத்தை பெற்றுக் கொள்வான். இதற்கு காரணம் மனிதனுடைய இருதயமே. ஆனால் தேவன் இங்கு மிக தெளிவாக சொல்கிறார், அவருடைய வழிமுறைகள் பின்பற்றப்படும் என்றால் இந்த பிரச்சினை தீர்த்து வைக்கப்படும். உபாகமம் 15 அதிகாரம் 6 வசனம், உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. இஸ்ரேல் தேசத்தை குறித்து இது உன்னதமான ஒரு வாக்கியம். இன்றைக்கும் பணத்தை கையாளும் பெரிய பெரிய யூத மக்களை நீங்கள் உலகத்திலே பார்க்கலாம். நீயோ கடன் கொடுப்பாய் என்பது உண்மையானதாயிருக்கிறது. ஆனால் நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய் என்பது இன்னமும் உண்மையாகவில்லை. ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் இன்னமும் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. உபாகமம் 15 அதிகாரம் 7-8 வசனங்கள், உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எல்லா வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால் எளியவனாய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. இது குறிப்பிடத்தக்க ஒரு வேத பகுதி. கர்த்தருடைய கட்டளைக்கு இஸ்ரேல் தேசம் பூரணமாக கீழ்ப்படியவில்லை. ஆனால் உலகத்திலே பல பகுதிகளிலே இருக்கிற யூதர்கள் இஸ்ரேல் தேசத்திற்கு வெகுமதிகளை கொடுக்கிறார்கள். வேறு எந்த நாட்டையும் விட இது அதிகமாய் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அல்லது சில சபையின் ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதிலே அதிகமாக கொடுக்கிறார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் அது அப்படி இல்லை பிரியமானவர்களே. உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளிலே இருக்கிற யூத மக்கள் இஸ்ரேல் தேசத்திற்காக கொடுப்பது அதிகமானதாயிருக்கிறது. தங்கள் சகோதரரை குறித்து கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் ஆரம்ப காலத்திலேயே அவர்களுக்கு போதித்திருக்கிறார். இது கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்பட்டது. இது மிகவும் உன்னதமான அடிப்படை கொள்கையாய் இருக்கிறது. இதைத்தான் இன்றைய விசுவாசிகளும் செய்ய வேண்டும். ஆனால் தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்வது, அதிலே கூட எல்லாருக்கும் ஒற்றுமை இல்லை. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த கற்பனையை கொடுத்த பொழுதும் அவர்களும் கூட அந்த அளவு அதை செயல்படுத்தவில்லை. உபாகமம் 15 அதிகாரம் 9 வசனம், விடுதலை வருஷமாகிய 7 வருஷம் கிட்டியிருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். தங்கள் கடமையை செய்வதற்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது என்பதை கர்த்தர் இங்கே கூறுகிறார். 7 வருடத்திலே நான் கொடுத்த எதையுமே அவன் திரும்ப கொடுக்க மாட்டானே, எனவே நான் கொடுக்கப் போவதில்லை என்று நாம் சொல்ல முடியாது. எந்த நேரத்திலும் தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை தேவனுடைய கட்டளையாயிருக்கிறது. உபாகமம் 15 அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்கள், அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். தேவன் இங்கே சொல்வதென்ன? இஸ்ரவேலர் அவருக்கு கீழ்ப்படிவார்கள் என்றால் அவர்கள் மத்தியிலே ஏழை எளிய மக்கள் இருக்கப் போவதில்லை என்கிறார். ஆனால் தேவன் மனிதனுடைய இருதயத்தை அறிந்தபடியினாலே எப்பொழுதும் தேசத்திலே ஏழைகள் இருப்பார்கள் என்றும் கூறுகிறார். இந்த காரியத்தை தான் இயேசு யோவான் 12 அதிகாரம் 8 வசனத்திலேயும் கூறியிருக்கிறார். மனிதனுடைய இருதயம் பொல்லாததாயிருப்பதனாலே எப்பொழுதும் ஏழை எளிய மக்கள் இருப்பார்கள். சொல்லப்போனால் அநேகர் சோம்பேறிகளாயிருக்கிறார்கள். சுயமான பணி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இல்லாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். மற்றபடி கடன் கொடுக்கக்கூடியவர்கள் கூட சாதாரணமாக ஏழைகளுக்கு கொடுக்கிறதில்லை. ஆம், தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது இயற்கையாக மனிதனுக்கு வரும் எண்ணம் இல்லை. தேவையுள்ள மக்களுக்கு கொடுப்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டதாயிருக்கிறது. எனவேதான் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு அதை ஒரு கற்பனையாக கொடுக்கிறார். உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்கிறார். தொடர்ந்து நாம் பார்க்கும்பொழுது 7 ஆண்டிலே அடிமைகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், உபாகமம் 15:13-14 வசனங்கள், அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடும்போது அவனை வெறுமையாய் அனுப்பிவிடாமல் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களஞ்சியத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பிவிடுவாயாக. கவனித்தீர்களா? ஒரு அடிமையையும் விடுதலை செய்யப்படும் பொழுது வெறும் கையனாக அனுப்பப்படக்கூடாது என்பதை குறித்து கர்த்தர் சொல்கிறார். வசனங்கள் 16-17, ஆனாலும் அவன் உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிப்பதினால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னுடனே சொல்வானேயாகில் நீ ஒரு கம்பியை எடுத்து அவன் காதை கதவோடே சேர்த்து குத்துவாயாக. பின்பு அவன் என்றைக்கும் உனக்கு அடிமையாயிருக்க கடவன். உன் அடிமை பெண்ணுக்கும் அப்படியே செய்ய கடவாய். ஒரு மனிதன் தன்னை ஒரு அடிமையாக விற்றுக் கொள்ளலாம் என்று யாத்ராமம் 21 அதிகாரத்திலே சிந்தித்தோம். இந்த எஜமான் அவனுக்கு ஒரு மனைவியை, அதாவது ஏற்கனவே அடிமையாயிருக்கிற ஒரு பெண்ணை அவனுக்கு கொடுத்திருப்பான் என்றால் 7 ஆண்டிலே இந்த மனிதன் விடுதலையை பெற்றுச் செல்லலாம். ஆனால் அவன் தன் மனைவியோடும் பிள்ளைகளோடும் இருக்க வேண்டும் என்று எண்ணுவான் என்றால் தனது எஜமானுக்கு நிரந்தரமான அடிமையாகிறான். அப்பொழுது அவனுடைய காதிலே ஒரு கம்பியினாலே துளையிடுகிறார்கள். இது அவன் என்றைக்கும் இந்த எஜமானுக்கு அடிமையாயிருப்பான் என்பதை வெளிப்படுத்துகிறது. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு ஓமையாயும் இருக்கிறது. பிலிப்பியர் 2 அதிகாரம் 7-8 வசனங்களை பாருங்கள், தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து விடுதலை பெற்றவராக கடந்து சென்றிருக்கலாம். ஏனென்றால் அவருக்கு எந்த பாவ கடனும் கிடையாது. அவர் ஒரு பாவி அல்ல. அவர் எந்த கடனும் செலுத்த வேண்டியவராக இல்லை. அவர் நம்மை நேசித்தபடியினாலே தம்மை நமக்காக ஒப்புக் கொடுத்தார். ஒரு அடிமை தன்னுடைய எஜமானுக்காக தன்னுடைய காதிலே துளையிட தன்னை அர்ப்பணிக்கிறது போல இயேசு தன்னை ஒப்புக் கொடுத்தார். சங்கீதம் 46 பாருங்கள், பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர் என்று வாசிக்கிறோம். இந்த வேத பகுதியை எடுத்து எபிரேயர் 10 அதிகாரம் 5 வசனத்திலே சொல்லும்பொழுது ஆகையால் அவர் உலகத்தில் பிறக்கும் பொழுது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மனித உரு எடுத்து வந்ததற்கு காரணம் அப்பொழுதுதான் எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட முடியும். இவ்வாறாக இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே நாம் தெளிவாக பார்க்கக்கூடியவர்களாயிருக்கிறோம். இப்பொழுது நாம் உபாகமம் 16 அதிகாரத்தை பார்ப்போம். இங்கே மூன்று முக்கியமான பண்டிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பஸ்கா பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை. யூத ஜனங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள வேண்டிய மூன்று பண்டிகைகள் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. முதலாவதாக பஸ்கா பண்டிகை. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலை செய்யப்பட்டு யெகோவாவின் பிள்ளைகளாக, யெகோவாவின் தேசமாக எடுத்துக் கொள்ளப்பட்டதை நினைவு கூறும்படியாக பஸ்கா பண்டிகை ஏற்படுத்தப்பட்டது. ஆம், இஸ்ரேல் தேசத்திற்கு அஸ்திபாரமிட்டது பஸ்காதான். தேவனோடு ஒரு புதிய உறவு அப்பொழுதுதான் அவர்களுக்கு உண்டாயிற்று. உபாகமம் 16 அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். ஆபீப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபீப் மாதத்திலே ரா காலத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே. கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. இந்த பஸ்கா பண்டிகையின் பின்னணியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் யாத்ராகமம் 12 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாயிருந்தார்கள். எகிப்திலிருந்து அந்த ஜனங்களை விடுதலை செய்து வாக்குத்தத்த பூமிக்குள்ளே கொண்டு வருவதற்காக தேவன் தெரிந்தெடுத்த பாத்திரம்தான் மோசே. இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை செய்ய பார்வோன் மறுத்து விடுகிறான். தேவன் தமது வல்லமையினாலே அநேக வாதைகளை அங்கே அனுப்பினார். இறுதியான வாதையால் தலைச்சங்காரம் வரும்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் விசுவாசத்தை ஒரு செயலின் மூலமாக வெளிப்படுத்த கேட்டுக் கொள்ளப்பட்டார்கள். ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் கொண்டு அதன் ரத்தத்தை அவர்கள் வீட்டு நிலைக்கால்களிலே பூச வேண்டும். இந்த ரத்தத்தை பார்க்கும்பொழுது சங்கார தூதன் அந்த வீடுகளை கடந்து சென்று விடுவான். அப்பொழுது அந்த வீட்டின் தலைப்பிள்ளைகள் பாதுகாக்கப்படும். ஏனென்றால் ரத்தம் பூசப்படாத எல்லா வீடுகளிலேயும் தலைப்பிள்ளைகளும் மிருகங்களும் அழிக்கப்படும்படியாய் சங்கார தூதன் கடந்து வந்தான். அதற்கு பின்னரே பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை போகவிட்டான். இந்த பெரிய விடுதலையை இஸ்ரேல் ஜனங்கள் நினைவு கூற வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். எனவே அவர்களுக்கு பஸ்கா பண்டிகையை அவர் நியமித்தார். உபாகமம் 16 அதிகாரம் 5-8 வசனம் வரை பாருங்கள். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வாசல்களில் எதிலும் நீ பஸ்காவை அடிக்க வேண்டாம். உன் தேவனாய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற போது பஸ்காவை அடித்து உன் தேவனாய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே அதை பொறித்து புசித்து விடியற்காலத்திலே உன் கூடாரங்களுக்கு திரும்பி போவாயாக. நீ 6 நாளும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். 7 நாள் உன் தேவனாய கர்த்தருக்கு ஆசரிக்கப்படும் நாளாயிருக்கும். அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் பஸ்கா பண்டிகை. இது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஆசரிக்கப்பட வேண்டும். அது எருசலேமிலே ஆசரிக்கப்பட வேண்டும். அந்த குறிப்பிட்ட காலத்திலே இஸ்ரவேலில் உள்ள எல்லா ஆண் மக்களும் அங்கே செல்ல வேண்டும். 9-11 வசனங்களிலே பெந்தேகோஸ்தே பண்டிகை குறித்து நாம் வாசிக்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். உபாகமம் 16 அதிகாரம் 9 வசனம் முதல், 7 வாரங்களை எண்ணுவாயாக. அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களையும் எண்ண வேண்டும். அவைகள் முடிந்தபோது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி உன் தேவனாய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாய கர்த்தருடைய சன்னதியில் சந்தோஷப்பட்டு. பஸ்கா பண்டிகைக்கு பிறகு 7 வாரங்களை அவர்கள் எண்ண வேண்டும். அப்பொழுது 7-7 49 நாட்கள் ஆகிறது. அடுத்த நாள் ஓய்வு நாளாக இருக்கும். அது 50 நாள். பெந்தேகோஸ்தே என்றால் 50 என்று பொருள். அதே சமயத்திலே அதுதான் அறுவடையின் பண்டிகையாகவும் முதற் பலனின் பண்டிகையாகவும் இருக்கிறது. உபாகமம் 16 அதிகாரம் 13 வசனம் பாருங்கள். நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகையை 7 நாள் ஆசரித்து. இதுவும் அவர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடப்பட வேண்டிய மற்றொரு பண்டிகை. இது 7 நாட்கள் கொண்டாடப்பட வேண்டும். இதுவும் தேவன் தெரிந்து கொள்ளும் இடத்திலே எருசலேமிலே கொண்டாடப்பட வேண்டும். உபாகமம் 16:16-17 பாருங்கள். வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண்மக்கள் எல்லாரும் உன் தேவனாய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடே வராமல் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு அருளின ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். இவர்கள் எருசலேமிலே கொண்டாடப்பட வேண்டிய இந்த 3 பண்டிகைகளை குறித்தும் பார்த்தோம். அப்பொழுது யூத ஜனங்களிலே ஆண் மக்கள் எல்லாரும் எருசலேமிற்கு வர வேண்டும். இது மகிழ்ச்சியோடு கொண்டாடப்பட வேண்டிய பண்டிகைகள். கவனித்தீர்களா? கர்த்தருடைய சந்நிதிக்கு அவர்கள் வரும்பொழுது மகிழ்ச்சியோடே வர வேண்டும். உபாகமம் 16:18 உன் தேவனாய் கர்த்தர் உன் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் வாசல்களிலெல்லாம் நியாயாதிபதிகளையும் தலைவரையும் ஏற்படுத்துவாயாக. அவர்கள் நீதியுடன் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய கடவர்கள். அந்நாட்களிலே நீதிமன்றங்கள் பட்டணத்தின் மத்தியிலே ஒரு கட்டிடத்திலே இல்லை, ஊரின் ஒரு ஓரத்திலே வாசலுக்கு வெளியே அது இருந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், அதுதான் எல்லாரும் பட்டணத்திற்குள்ளே வரும் இடமாகவும் வெளியே செல்லும் இடமாகவும் இருந்திருக்கிறது. அதுதான் ஒருவரை ஒருவர் பார்த்து சேர்ந்து கூடும் இடமாயிருக்கிறது. மனிதனுடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்திருந்தபடியினாலே அவர்கள் நீதியுடன் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய கடவர்கள் என்று கூறுகிறார். மட்டுமல்ல, நியாயத்தை புரட்டுவதற்காக லஞ்சம் வாங்குவதை குறித்தும் எச்சரிக்கிறார். இதை குறித்து மிக தெளிவாக 19:20 சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, 21:22 பாருங்கள். நீ உன் தேவனாய கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிபீட தண்டையில் யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம், யாதொரு சிலையையும் நிறுத்த வேண்டாம், உன் தேவனாய கர்த்தர் அதை வெறுக்கிறார். அருமையானவர்களே, அந்நாட்களிலே தோப்பை உண்டாக்குவது என்பது விக்கிரக வணக்கத்தோடும் பாவமான தொழுகையோடும் தொடர்புடையதாக இருந்தது. இந்த காரணத்தினாலேதான் அவர்கள் தோப்புகளை உண்டாக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். அந்நாட்களிலே அப்படிப்பட்ட தோப்புகளின் மத்தியிலேதான் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது. தேவனை அறியாதவர்கள் தொழுது கொள்ளும் இடமாய் அது இருந்தது. ஆனால் தேவன் தன்னுடைய பிள்ளைகள் அவ்வாறு செய்யக்கூடாது என்பதை குறித்து எச்சரிக்கிறார். நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, ஏழை எளிய மக்களை குறித்து கர்த்தர் எவ்வளவு அக்கறையுள்ளவராய் இருக்கிறாரோ அதே போல நாமும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதிலே கருத்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏற்கனவே உங்களிலே அநேகர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீர்கள். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் சில ஏழை எளிய மக்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக வானொலி பெட்டியை வாங்கிக் கொடுக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பண்டிகைகளை நியமித்திருக்கிறார். ஒவ்வொரு பண்டிகையும் அர்த்தம் உள்ளது. இன்றைக்கும் நாம் கொண்டாடுகிற பண்டிகையை அர்த்தத்தோடு கொண்டாடுகிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இஸ்ரேல் ஜனங்களின் இருதயத்தை கர்த்தர் அறிந்திருந்தபடினாலே அவர் கொடுத்த கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் அவர்கள் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தை அருளி செய்வேன் என்று சொல்கிறார். அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அது நமக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதமானதாயிருக்கும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய குடும்பங்களிலேயும் தந்து அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6. 1 பேதுரு 5:6.